சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று தாவீதரசன் கூறுவது போல நாமும் வேதத்தை வாஞ்சையோடு ஆராய்வோமா?
ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு முதல் வியாழன் வரை தொடர்ச்சியாக இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் அன்பின் கடிதங்களுக்காகவும் தொலைபேசி மூலமாய் எங்களோடு தொடர்பு கொள்வதற்காகவும் நன்றி கூறுகிறோம். பிரியமானவர்களே, இன்னும் சிலர் இந்த நிகழ்ச்சிகளை அநேகருக்கு அறிமுகம் செய்கிறீர்கள். உங்கள் மூலமாயும் அநேகர் ஆண்டவருடைய வசனத்தின் மேலே வாஞ்ச உள்ளவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். கடந்த நிகழ்ச்சியிலே உன்னத பாட்டு புத்தகத்தின் முகவுரையை சிந்தித்தோம். முகவுரை புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு எழுதி பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். நாம் இப்பொழுது உன்னத பாட்டு முதலாம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். இந்த பகுதிக்கு வருமுன் உன்னத பாட்டு புத்தகத்தின் அறிமுக பகுதியிலே நாம் தியானித்த அந்த கால சூழ்நிலைகளையும் நிகழ்ச்சிகளையும் நினைவிற்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். இந்த உன்னத பாட்டிலே 5 சிறிய கதைகள் அல்லது சிறிய பாடல்கள் காணப்படுகின்றன என்று கூறினேன். இவைகள் சூலமித்தியாளின் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கின்றன. இவள் மலை தேசத்திலே வாழ்ந்து வந்த ஒரு நாட்டுப்புற பெண்மணி. ஒரு நாளிலே மெய்ப்பர் இவளை சந்தித்தபடியால் இருவரும் அன்பால் ஆட்கொள்ளப்பட்டனர். ஒரு நாளிலே மெய்ப்பர் அவளை விட்டுவிட்டு திரும்ப வருவதாக வாக்கு பண்ணி சென்றார். ஆனால் அவள் எதிர்பார்த்தது போல அவர் அவ்வளவு சீக்கிரமாக வந்துவிடவில்லை. ஒரு நாளிலே சாலமோன் ராஜா வருவதாகவும் அவர் அவளை பார்க்க விரும்புவதாகவும் சொல்லப்பட்டது. அவளால் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் அவள் ராஜாவினிடத்திலே அழைத்து வரப்பட்ட பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டாள். தன்மேல் அன்பு கொண்ட மெய்ப்பரே அவர் என்று அங்கீகரித்துக் கொண்டாள். இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் யாவும் வரிசை கிரமமாக சொல்லப்பட்டுள்ளன என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இதில் உள்ள சில நிகழ்ச்சிகள் முன்னும் பின்னும் காணப்படுகின்றன என்றும் சில நிகழ்ச்சிகள் முன்பே நடந்து முடிந்தது இப்பொழுது திரும்ப நினைவு கூறப்படுவதாகவும் காணப்படுகின்றன என்றும் வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இது நாம் ஒத்துக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிகளான நமக்கு இந்த புத்தகம் ஆவிக்குரிய ரீதியிலே எந்த அளவுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது என்பதே நம்முடைய முக்கியமான அணுகுமுறையாய் இருக்கிறது. விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள அழகான அன்பின் உறவு எவ்வாறு இருக்கிறது என்பதை சித்திரம் போல இந்த சிறிய புத்தகம் வரைந்து காட்டுகிறது. உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பாருங்கள். சாலமோன் பாடின உன்னத பாட்டு. ஒருவேளை சிலர் இந்த புத்தகத்தை ஒரு நாட்டுப்புற பாடலுக்கு ஒப்பிடக்கூடும். ஆனால் இந்த புத்தகத்தில் உள்ள பாடல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மகிமையான அற்புதமான நிகழ்ச்சியை தருகிறது. தம்முடைய ஜனங்களோடு கர்த்தர் பேசுவதற்கு பயன்படுத்திய வழிமுறைகளிலே இதுவும் ஒன்று. இந்த புத்தகம் விவாகம் இல்லாத நிலைமையை கண்டிக்கிறது. மேலும் இச்சையையும் திருமண ஒப்பந்தத்திற்கு உண்மையாக இல்லாத நிலைமையையும் கண்டனம் செய்கிறது. இது அருமையான திருமண அன்பை பற்றிய ஒரு பாடலாயிருக்கிறது. இந்த நாடகத்தில் வரும் கதாபாத்திரங்கள் எல்லாமே சிறந்தவை. மோசமான பாத்திரங்களோ மோசமான கருத்துக்களோ இதில் இடம்பெறவில்லை. இந்த புத்தகத்தை சாலமோன் எழுதியிருக்கிறார். உணவுப்பாட்டு முதலாம் அதிகாரம் 2 வசனம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இந்த முதலாவது பாடலிலே மணவாளனும் மணவாட்டியும் அருமையான உறவு நிலையிலே காணப்படுகிறதை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அன்றைய நாட்களிலே முத்தமிடுவது சமாதானத்தின் உறுதிமொழியாய் காணப்பட்டது. அதாவது சமாதானத்தின் அடையாளமாய் இது கருதப்பட்டது. சாலமோன் என்ற பெயருக்கு உள்ளான அர்த்தம் சமாதானம் ஆகும். இவர் சமாதானத்தின் இளவரசனாயிருந்து சமாதானத்தின் நகரமான எருசலேமை ஆட்சி செய்தார். இந்த சூலமித்தியாள் என்பவள் சமாதானத்தின் மகளாய் காணப்படுகிறாள். மேலும் முத்தம் மிகவும் தனிப்பட்ட நெருக்கமான உறவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களோடு கொண்டுள்ள உறவை போன்ற நெருக்கத்தை இது குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னோடும் உங்களோடும் தனிப்பட்ட முறையிலே தம்முடைய வார்த்தையின் மூலமாய் தொடர்பு கொள்கிறார். எனவேதான் நாம் வேத வசனத்தை தியானிக்கும்படியாக அடிக்கடி வலியுறுத்தப்படுகிறோம். நாம் வேதத்தை வாசித்தால் மட்டும் போதாது, அல்லது மனப்பாடமாக சில வசனங்களை படித்தால் மட்டும் போதாது. நாம் அவரோடு கூட தனிப்பட்ட உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அவர் நம்முடைய இருதயத்தோடு தம்முடைய வாயின் வார்த்தைகளைக் கொண்டு பேச முடியும். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. அவர் நமக்கு சமாதானம் கூறுகிறார். தனிப்பட்ட முறையிலே இயேசு ஒருவரே மனிதனுடைய இருதயத்தோட சமாதானமான வார்த்தைகளை பேசி சமாதானம் அருள முடியும். நாம் பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர்களை பார்க்கிறோம். ஏ மூடி ஸ்டீவார்ட் என்பவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் வந்தார்கள், ஆரோனும் ஆசாரியர்களும் வந்தார்கள், எல்லாவற்றிற்கும் இறுதியாக தாவீதும் அரசர்களும் வந்தார்கள், இப்பொழுது அவரே வருவாராக. உண்மையான தீர்க்கதரிசியும் உண்மையான ஆசாரியரும் உண்மையான ராஜாவான தம் மக்களுக்கு எல்லாமுமான இயேசு ராஜா வருவாராக என்கிறார். அதேபோன்று தேவனோடு மிக நெருக்கமான உறவு கொண்டிருந்த பெர்னட் என்ற தேவனுடைய மனிதர் கூறும் கருத்தையும் கவனியுங்கள். நான் மோசேயின் சத்தத்தை கேட்டதில்லை, ஏனெனில் அவன் திக்குவாயன். ஏசாயாவின் உதடுகள் அசுத்த உதடுகள். எரேமியா சிறுவனாயிருந்தபடியினால் அவனால் பேச முடியாது. மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் ஊமையர்கள். அவரை கொண்டே அவர்கள் பேச வேண்டும். அதனால் அவரே பேசுவாராக என்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். அவர் பேசும் சமாதானமான வார்த்தைகளை கேட்பானாக. இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே உண்டான பாவ மன்னிப்பை பெறுவதன் மூலம் சமாதானம் பெறுவானாக. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீட்பை பெற்று தேவனோடு ஒப்புரவாகிவிட்டால் அவர் உங்களை முத்தமிடுவார், திருமண உறவை ஏற்படுத்திக் கொள்வார். கிறிஸ்து முத்தமிடுவதன் மூலமாக விசுவாசிக்கும் தனக்கும் இடையேயான திருமண உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி முத்தரிக்கிறார். அதை உங்களுக்கும் செய்வார். இன்றைய நாட்களிலே திருமணத்தில் கணவன் மனைவிக்கு முத்தம் கொடுக்கிற காரியமும் இந்த ஒப்பந்தத்தை உறுதிமொழியை நிலைப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. இயேசு நம்மை ரட்சிக்கும் பொழுது நமக்கு மீட்பை மட்டும் தருகிறதில்லை, விடுதலையையும் சேர்த்தே தருகிறார். யோவான் 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று இயேசு சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும். இது எப்படிப்பட்ட விடுதலை? நாம் தேவனிடத்திலே வந்து, கர்த்தாவே, நான் என் சரீரத்தை உமக்கு ஜீவ பலியாக தருகிறேன் என்று ரோமர் 12:1 சொல்லப்படுவது போல நாம் அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த விடுதலையை பெறுகிறோம். நாம் நம்மை முழுமையாக அவரிடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது கிறிஸ்துவோடு கூட இப்படிப்பட்ட தனிப்பட்ட உறவை நாம் பெற்றுக் கொள்கிறோம். நீங்கள் இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் தேவனுடைய கிருபையை பெறுவதற்கு அவரை நெருங்கி சேர பயப்படுகிற ஒரு ஆத்மாவாய் காணப்படுகிறீர்களா? நீங்கள் இந்த கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எபேசியர் நிருபத்தை பாருங்கள். அங்கே அவர் இரக்கத்திலும் கிருபையிலும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நீங்கள் இதை பற்றி எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தேவையானவைகளாய் இருக்கின்றன. அவருடைய சிறந்த ஒரு அழைப்பை பாருங்கள், மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது உண்மையான இளைப்பாறுதலாகும். இது ஓய்வு நாளில் மட்டும், ஒரே ஒரு நாளில் மட்டும் பெறுகிற ஒரு ஓய்வல்ல, வாரத்தின் 7 நாம் பெறும் ஓய்வு. நாம் அவர் செய்து முடித்துவிட்ட மீட்பின் ஓய்வை பெறுகிறோம். தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு 11:29-30, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நாம் அவரோடு கூட நுகத்திலே மாட்டப்பட்டிருப்பது ஒரு ஆச்சரியமான மகிமையான உறவாகும். அவர் உங்களோடு கூட பாரத்தை இழுத்துச் செல்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நுகத்தின் மறுபகுதியிலே இருக்கிறார். அடுத்ததாக அவருடைய அன்பை குறித்து இந்த வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது. 1:2, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அன்றைய நாட்களிலே திராட்சரசம் பரிமாறப்படுவது மிகவும் பெரிய பணக்காரர்களின் வீடுகளிலேதான். அந்த விருந்து மிகவும் மேன்மையானதாகவும் கருதப்பட்டது. மேலும் இது இருதயத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறதாயும் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபைக்கு இவ்வாறு எழுதியிருக்கிறார். எபேசியர் 5:18 பாருங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தூய ஆவியானவரால் நிறையும் பொழுது நாம் மிக்க மகிழ்ச்சியையும் களிப்பையும் பெறுகிறோம். அது மட்டுமல்ல, அவரோடு நாம் ஐக்கியம் கொள்கிறோம். நான் சொல்வது உங்களுக்கு ஒருவேளை புரியாத ஒன்றாய் காணப்படலாம். இதை பற்றி நீங்கள் அதிகம் அறியாததினால் உங்களுக்கு ஒருவேளை இது காணப்படலாம். நாம் தேவனோடு மிக நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ளாமல் திருச்சபைகளிலே விளையாடிக் கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய உலக பிரகாரமான பணிகளிலே மிகவும் அதிகமாக கவனம் செலுத்திவிட்டு ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் போய்விடுகிறோம். நாமும் அப்போஸ்தலனாய பேதுரு எழுதின காரியத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் மாற வேண்டும். 1 பேதுரு 3:8 வாசிக்கிறேன். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கழிகூர்ந்து என்கிற இந்த அனுபவம் நமக்கு தேவை. ஆபகூக் தீர்க்கதரிசி இதைத்தான் இவ்வாறு கூறியிருக்கிறார். ஆபகூக் 3:17-18 அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்கிறார். உங்களால் இவ்வாறு கூற முடியுமா? அவ்வாறு உங்களால் கூற முடியும் என்றால் உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது என்றும் உங்களால் கூற முடியும். அருமையானுள்ளே, உங்கள் வாழ்க்கையிலே களிப்பை கண்டிருக்கிறீர்களா? ஆவிக்குரிய களிப்பினாலே, மிக அதிகமான சந்தோஷத்தினாலே இதை நீங்கள் பெற முடியும். ஒருவேளை திராட்சை ரசம் அதிகமானால் அது உங்களை மயக்கமுறை செய்யும். அது தற்காலிகமான ஒரு களிப்பையும் மகிழ்ச்சியையுமே தரும். ஆனால் பரிசுத்த ஆவியை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய களிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். அவர் உங்கள் இருதயத்திலே தேவனுடைய அன்பை ஊற்றிவிடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மிகவும் தேவை என்பதிலே இதுவும் ஒரு முக்கியமான காரணமாகும். உன்னதப்பாட்டு 3:3 உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உமை நேசிக்கிறார்கள். பரிமள தைலம் என்பது வாசனை திரவியம். இயேசு கிறிஸ்து பூமியிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தபொழுது, அதாவது அவருடைய பிறப்பிலே வெள்ளைப்போளம் கொடுக்கப்பட்டது. அதேபோல அவர் மரிக்கும் பொழுதும் அவருடைய சரீரத்திலே பூசுவதற்காக வெள்ளைப்போளம் பயன்படுத்தப்பட்டது. பூமியின் வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை அவர் வாசனை திரவியத்தை உடையவராயிருந்தார். வாழ்க்கை முழுவதும் ஜீவ வாசனை உடையவராயிருந்தார். அவர் சிலுவையிலே நமக்காக மரித்த பொழுதும் அவர் நம்மேல் கொண்டிருந்த அன்பு வாசனை உலகத்தையே நிரப்பியது. தொடர்ந்து வருகிற வசனத்திலே அவர் நம்மை இழுத்துக் கொள்ளும் வல்லமையை குறித்து பார்க்கிறோம். உனகப்பாட்டு 4:4 பாருங்கள். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இது வேதத்திலே ஒரு அற்புதமான பகுதியாகும். அவரோடு நெருங்கிய ஐக்கியம் கொள்ள விரும்புகிற, அவர் மீது அன்பு கொண்டிருக்கிற ஒருவருடைய கருத்து இப்படிப்பட்டதாகவே இருக்கிறது. ஆனால் நமக்கு இந்த விருப்பம் வரும்பொழுது ஒரு விழிப்புணர்வும் வருகிறது. இந்த தெய்வீக அன்பை நாம் அடையக்கூடிய நிலைமையிலே இல்லை என்றும், அது நமக்கு மிகவும் உயரமான தூரத்திலே இருப்பதால் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் உணர்கிறோம். இந்த நிலைமையிலிருந்தே என்னை இழுத்துக் கொள்ளும் என்று கெஞ்சுகிறோம். போனர் என்ற தேவ மனிதர் இந்த அன்பை குறித்து இவ்வாறு கூறியிருக்கிறார். தெண்டலில் வரும் வாசனையைப் போல அவருடைய நாமம் எல்லா பக்கங்களிலேயும் ஊற்றப்பட்டுள்ளது. நான் அவருடைய நாமமாகிய இயேசு இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நீங்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியமான அனுபவத்தை இதுவரை பெறவில்லை என்றால் நீங்கள் மணவாளனாகிய இயேசுவை பார்த்து, மணவாட்டியைப் போல ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளும் என்று கெஞ்சுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள். நீங்கள் சென்றடைய முடியாத இடத்திற்கு உங்களை அவர் இழுத்துக் கொள்வார். நீங்கள் நினைத்தாலும் முயற்சித்தாலும் செல்ல முடியாத இடம் அது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த அனுபவத்தை குறித்து மற்றும் ஒருவர் சொல்லும் பொழுது, கல்லுக்கடியில் காணப்படும் புழுக்கள் ஒருபோதும் சாவதில்லை, அதேபோல எழுந்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு சிறிதேனும் இல்லை, மட்டுமல்ல நான் எழுந்திருப்பதற்கு எனக்கு பலனும் இல்லை. தண்ணீர் கடியிலே உள்ள கோடரி வெளியே தூக்கிவிட ஒரு கரத்திடம் வேண்டி கேட்கக்கூடுமா, அல்லது தானாகவே வெளியே வந்துவிடத்தான் செய்யுமா? அது தான் கிடக்கின்ற சகதியான நிலைமையிலிருந்து வெளியே காய்ந்து போன நிலத்திற்கு தானாய் வந்துவிட முடியுமா? அதுபோல பாவமான சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் இயற்கையாகவே நன்மையை செய்வது என்பது கடினமான காரியமே. எனது கர்த்தாவே, என்னால் சிறிய பொருளையும் கூட அசைக்க முடியாது. சிலர் மிகவும் திறமை உள்ளவர்களாயிருந்தாலும் உம்முடைய மகிமையை காண முடியாது, உம்முடைய மகிமையும் அவர்களை காண்பதில்லை. கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை கேட்கவும் உம்முடைய சத்தத்திற்கு பதில் சொல்லவும் எனக்கு ஒரு வலிமையும் இல்லை. எனக்கு வலிமையை தாரும், செய்ய வேண்டுமென்ற மன வலிமையை தாரும். நீர் என்னை எழுப்பிவிடும். நான் செல்ல முயற்சிக்கிறேன், நீர் என்னை இழுத்துக் கொள்ளும். காரியங்களை செய்ய நீரே எனக்கு பலனை தாரும். இப்பொழுதும் உம்முடைய பட்டியலை எனக்கு கட்டளையிடும் என்கிறார். நமக்கு அவருடைய வல்லமை கிடைக்கும் என்றே தேவன் சொல்கிறார். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. என்னை இழுத்துக் கொள்ளும் என்று கதறுகிற இருதயங்களுக்கு அவர் பதிலளிப்பார். தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் கொண்டு வரப்படுகிற அனுபவம் மிகவும் இனிமையானது. பிரியமானவர்களே, அது ஆச்சரியமானது. அவர் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான நாயகனாக மாற்றிவிடுகிறார். யோவான் 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று கூறியிருக்கிறார். மேலும் யோவான் 15:16 இயேசு சொல்லும் பொழுது தம்முடைய அருமையான சீடர்களை பார்த்து, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றார். அதாவது, நான் உங்கள் பின்னே வருகிறவர் என்று கூறுகிறார். நாம் தேவனை தேடி செல்லவில்லை, அவரே நம்மை தேடி வந்தார். அவர் இன்றும் நம்மை தேடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாமே எழுந்து ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளும் என்று சொல்ல வேண்டும். நமக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தேவை. நாம் அந்த ஜீவ தண்ணீரை பருகுவோம் என்றால் ஜீவ நதி நமக்குள்ளும் நமக்கு வெளியேயும் பாய்ந்தோடும். அடுத்ததாக, உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று வசனத்திலே பார்த்தோம். நாம் என்னை இழுத்துக் கொள்ளும் என்று சொல்வது நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலோ அல்லது அவர் மேலுள்ள வெறுப்பினாலோ அல்ல, நாம் உதவியற்ற நிலைமையிலே இருப்பதாலே அவ்வாறு கேட்கிறோம். நமக்கு அவர் பின்னே ஓட விருப்பம் இருக்கிறது. ஆவி உற்சாகமாய்த்தான் இருக்கிறது, ஆனால் மாம்சம் பலவீனமாயிருக்கிறது. நாம் அவர் பின்னே ஓட விரும்புகிறோம், ஆனால் அதற்குரிய பலன் நம்முடைய கால்களிலே இல்லை. அந்த பலனை அவரே நமக்கு தர வேண்டும். தேவனே நாம் அவர் பின்னே ஓடுவதற்கான வல்லமையையும் பலனையும் தர வேண்டியவராயிருக்கிறார். தேவனே நம்மை தகுதிப்படுத்த வேண்டும், அவர் நம்மை இழுத்துக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 12:1 என்ன சொல்கிறது? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அதே போலத்தான் ஏசாயா 40:31 பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எனவே பிரியமானவர்களே, நாமும் அவரை நோக்கி என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவேன் என்று கதறும் பொழுது அவர் பதிலளிக்கிறார். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார் என்று வாசித்தோம். அந்த அறை அவருடைய பிரசன்னத்தை பற்றிய, அவருடைய கூடாரத்தை பற்றிய ரகசியமாயிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எவ்வாறு காணப்படுகிறதோ அதேபோல இதுவும் இருக்கிறது. இது சத்தமோ சந்தடியோ மக்கள் கூட்டமோ இல்லாத ஒரு இடம். இது கண்மலையின் வெடிப்பு போன்ற பகுதி. இங்கே வைத்தே தேவன் தம்முடைய கரத்தால் நம்மை மூடி நம்மோடு தொடர்பு உள்ளவராயிருக்கிறார். இந்த அறையை, கண்மலையின் வெடிப்பு பகுதியை அவர் நமக்காகவே உருவாக்கியிருக்கிறார். இந்த கண்மலை எது? அதுதான் கல்வாரி என்னும் கண்மலை. வெளிப்படுத்த விசேஷம் 3:20 உள்ள கிறிஸ்துவனுடைய அழைப்பை போல அது இருக்கிறது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். தேவனோடு ஐக்கியம் கொள்வது என்பது எவ்வளவு பாக்கியமான ஒரு காரியம் இல்லையா? நாமும் ஏசாயாவோடு கூட இணைந்து இவ்வாறு கதற வேண்டும். ஐயோ, அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று கூறுவோமாக. அப்பொழுது ராஜா நம்மை அவரது அறைகளிலே அழைத்துக் கொண்டு செல்வார். அவரே நம்மை தொட்டு குணமாக்குவார். அவரே நமக்கு மீட்பை கொடுப்பார். அவரே பலிபீடத்திலிருந்து நெருப்பு தழலை எடுத்து வந்து நம்முடைய உதட்டை தொட்டு அவரே நம்மை சுத்தம் செய்வார். இவரே மிகப்பெரிய பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். அடுத்ததாக, நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று வாசித்தோம். இந்த களி கூறுதல் நம்முடைய சபையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் தேவையான ஒன்றாயிருக்கிறது. இயேசு யோவான் 10:10 கூறும்பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். மேலும் 1 யோவான் 4:4 யோவான் சொல்லும்பொழுது, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என குறிப்பிடுகிறார். நாம் சபையிலே சடங்காச்சாரங்களை விட்டுவிட்டு தேவனிடத்திலே தனிப்பட்ட உறவு கொண்டு உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு தேவன் எவ்வளவு நெருக்கமாயிருக்கிறார், நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு நெருக்கமாயிருக்கிறீர்கள் என்பதே விசுவாசிகளுக்குள்ளே எழும்ப வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் என்று 4 இறுதி பகுதியிலே பார்க்கிறோம். இன்று சமுதாயத்திலே பார்ப்பீர்கள் என்றால் அநேகர் தேவனை மறந்து மதுவை அதிகம் நினைப்பதை பார்க்கிறோம். தங்களுடைய வேலையை செய்ய, தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை எதிர்கொள்ள மது மிகவும் அவசியம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். மதுபானத்தை குடிப்பதன் மூலம் அவர்கள் பிரச்சனைகளை குறைக்கவில்லை, உண்மையில் அதை அதிகமாக்குகிறார்கள். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மதுவின் மேலல்ல, தேவனுடைய நேசத்தின் மீதே நினைவு இருக்க வேண்டும். தேவன் என்னை நேசிக்கிறார் என்ற எண்ணம் எப்பொழுதும் அவனுடைய மனதிலே இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறார். எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறையுங்கள் என்று சொல்லுகிறது. எபேசியர் 5:19 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்நாட்களிலே கர்த்தரை அதிகமாக துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நாம் களி கூற வேண்டும். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம், திராட்ச ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் என்று நாம் கூறுவோமாக. அடுத்ததாக, உத்தமர்கள் உமை நேசிக்கிறார்கள் என்று வசனத்திலே பார்த்தோம். யார் உத்தமர்கள்? அவரை சார்ந்து கொண்டவர்களே உத்தமர்கள். என்னை இழுத்துக் கொள்ளும் என்று கூறி அவர் இழுத்துக் கொண்டதால் அவர் பின்னே ஓடி வருகிறவர்கள் இவர்கள்தான். தேவன் இவர்களை பலப்படுத்தியதால் அவருக்காக வாழ்க்கை ஓட்டத்திலே ஓடுகிறவர்கள். விசுவாசத்தை துவக்கிறவரும் பரிபூர்ணப்படுத்துகிறவருமாகிய இயேசுவையே பார்த்துக் கொண்டு ஓடுகிறவர்கள்தான் இந்த உத்தமர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்பு தொடர்பான ஒரு காரியமாகும். அவர் நம்மில் முதலாவது அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிலே அன்பு கூறுகிறோம். அவர் நமக்காக அவரையே கொடுக்கும் அளவிற்கு நம்மிலே அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். எனவே இப்பொழுது அவர் நம்மை நோக்கி, உன் அன்பு எனக்கு தேவை என்கிறார். பிரியமானவர்களே, இது நம்மை முத்தரிக்கிறது. நீங்கள் அவரை நேசிக்கவில்லை என்றால் நேசிப்பது போல நடிக்க வேண்டாம். முற்றிலும் அவரை விட்டு வெளியேறுங்கள். அவரை நேசிக்கவும் அவரை பின்தொடர்ந்து ஓடவும் முடிவு செய்வீர்கள் என்றால் அவருக்குள் இருங்கள். நீங்கள் அவரிலே அன்பு கூறாமல் செய்கிற அனைத்து காரியங்களும் வீண். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் திருச்சபையிலே நீங்கள் முக்கியமான ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு சரியானதா இருக்கிறதா? நீங்கள் அவருடைய பிள்ளை என்ற நிச்சயமுள்ளவர்களா இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கம் இருக்கிறதா? இதெல்லாவற்றையும் சற்றே யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் நீங்கள் பொறுப்பில் இருப்பீர்கள் என்றால் சுயநலம் உள்ளவர்களாய் திருச்சபையின் சமாதானத்தை கெடுக்கிறவர்களாகவே காணப்படுவீர்கள். சங்கீதம் 63:1 என்ன சொல்கிறது? தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று தாவீது சொல்கிறார். யோவான் 4:37 வசனத்திலே இயேசு கூறும்பொழுது, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அழைக்கிறார். சங்கீதம் 63:2 சங்கீதக்காரன் கூறும்பொழுது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உமை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் என்று கூறியிருக்கிறார். இங்கே பரிசுத்த ஸ்தலம் என்பது மணவாட்டி மணவாளனோடு தொடர்பு கொள்ளும் அந்தரங்கமான இடமாய் காணப்படுகிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, சங்கீதக்காரன் தேவனுடைய இருதயத்திற்கு மிக நெருக்கமாயிருந்தவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாகட்டும். இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே நாம் வாசிக்கிற அந்த உறவு நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கத்தக்கதாக நம்மை பூரணமாய் அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள அன்பின் ஆண்டவரே, முதலாவது உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்களுமே நேசிக்க நீர் எதிர்பார்க்கிற கர்த்தராயிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தவர், வேதனைப்பட்டு மரித்தவர், இந்த உம்முடைய அன்பை நாங்கள் ஒருபொழுதும் மறந்து போகாதபடி அனுதினமும் உம்மை நேசிக்கிறவர்களாக எங்களை உம் பக்கமாய் இழுத்துக் கொள்ளும் என்று கேட்கிறவர்களாக இழுத்துக் கொள்ளப்பட்ட நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட கர்த்ததாமே உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலும் தூய ஆவியின் கழிப்பிலும் எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ? 2 Samuel 23:5. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ? 2 Samuel 23:5. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27.